الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله إن التقوى رأس الأمور أما بعد فقد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وآثر الحياة الدنيا وإن الجحيم هي المأوى وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى فإن الجنة هي المأوى
صدق الله العظيم சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்தாளுகின்ற அல்லாஹ் ஒருவனுக்கு உரைத்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹுவின் பெயரை கொண்டு அவனுடைய குத்துபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். சலாத்தும் சலாமும் என் உயிரிலும் மேலான ஹலரத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார் மீதிலும் அன்னாருடைய அடிச்சுவடுகளை அனுபவம் பிசகாது தமது வாழ்விலே பின்பற்றி வாழ்ந்தார்மை சஹாபாக்கள் சாமியோன்கள் சபவுத்தாபிகங்கள் நல்லடியார்கள் முஸ்லீம்கள் முஹ்மீன்கள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியின் சமாதானம் உண்டாகட்டுமா. எந்தோ நாள் இவ்வுலகம் மனிதனுக்கு பின்னால் மேலான ஜென்மத்து திருதோ சென்ற சுவர்க்கம் பரிசாக கிடைக்கட்டுமா என துவா செய்கிறேன். அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்லாஹனுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த பூமிக்கு மேலால் மிகவும் விரும்பக்கூடிய இடமாகிய அல்லாஹனுடைய வீட்டிலே நேரகாத்து வந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து தக்குவாவோடு வாழ்ந்து கொள்ளுமாறும் அடியின் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹுவின் கட்டளையை வசியத்தை தக்குவாவை இட்டு வைக்கிறேன். எல்லா சந்தர்ப்பங்களும் அல்லாஹுவை பயந்து நடக்கக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் அனைவரையும் கபூல் செய்து கொள்வானாம். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு இந்த உலகத்திலே ஒரு குறுகிய வாழ்வை தந்திருக்கிறான். நாம் வாழக்கூடிய இந்த உலக வாழ்க்கை மூணாவது உலக வாழ்க்கை. ஆரம்பத்திலே நாம் எல்லாம் ஆலமுல் அரவாகலே இருந்தோம். முதலாவது உலகம், இரண்டாவது ஆலமுல் அர்ஹாம், தாயுடைய கற்ப அறையிலே 9-10 மாதங்கள் இருந்தோம். அதுக்கு அடுத்ததாக மூன்றாவது உலகம் ஆலமு துனியா, துனியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதற்கு பின்னால் இன்னும் இரண்டு உலகம் இருக்கிறது, ஆலமுல் பர்சஹ் அல்லது ஆலமுல் மக்பரா, அவருடைய உலகம். அதுக்கு அடுத்ததாக ஆலமுல் ஆஹிரா, அதுதான் கடைசி உலகம். அங்குள்ள நிம்மதிதான் நிரந்தர நிம்மதி, அங்குள்ள தோல்விதான் நிரந்தர தோல்வி. எனவே அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த ஐந்து உலக வாழ்க்கையிலே மிக முக்கியமாக துன்யாவுடைய வாழ்க்கை பெருமதியானது. இதை வைத்துத்தான் அல்லாஹ் அடுத்த இரண்டு உலகத்திலும் எங்களுக்கு நிம்மதியை அல்லது நிம்மதி இல்லாத ஒரு வாழ்வை தரப்போகிறான். எனவே இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது நாம் பல கடமைகளை சுமந்தவர்களாக வாழ்கிறோம். கடமைகள் இல்லாத யாரும் இல்லை என்று சொல்கின்ற அளவுக்கு அல்லாஹ் எங்களுக்கு ஏராளமான கடமைகளை தந்திருக்கிறார். சாதாரண ஒரு பிள்ளை எடுத்துக்கொண்டால் அந்த பிள்ளையிடத்திலே கேட்டால் அந்த பிள்ளை சொல்லும், நான் படிக்க வேண்டும், முன்னேற வேண்டும், நான் இப்படி இப்படி ஆக வேண்டும் என்று அந்த பிள்ளையுடைய கடமைகளையுமே சிறிய வயதிலே அந்த பிள்ளை அப்படியே அட்டவணைப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். அதே போல சாதாரண ஒரு பிள்ளை திருமணம் முடித்ததற்கு பின்னால் அந்த வயோ அழைப்பர். அவரிடத்திலே அவருடைய கடமைகளை கேட்டால் அவர் அடுக்கிக் கொண்டு செல்வார். எனவே ஒரு மனிதனுடைய வயதுகள் போக போக அவனுடைய கடமைகள் கூடிக்கொண்டே போகும். சில கடமைகளை அல்லாஹ் எங்களுக்கென்றே தந்திருக்கிறான், இன்னும் சில கடமைகள் மக்களால் எங்களுக்கு திணிக்கப்படுகிறது. கண்ணியமான அல்லாஹ்வின் அடியார்களே, எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கின்ற பொதுவான கடமைகளை இரண்டாக பிரிக்கலாம். ஒன்று ஹுகூக்குல்லாஹ், அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய கடமைகள், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய உரிமைகள். இரண்டாவது ஹுகூக்குல் இபாத், அடியார்களுக்கு செய்யக்கூடிய கடமைகள், அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் உரிமைகள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் மிக முக்கியமான, இதுல யாரும் பலவீனப்பட்டு விட கூடாது. அல்லாஹ்வு சுப்ஹானஹு வ தஆலா எதையெல்லாம் செய்யுமாறு எங்களுக்கு ஏவி இருக்கிறானோ அவைகளை செய்வதும், எது வேண்டாம் என்று அல்லாஹ் எங்களை தடுத்திருக்கிறானோ அவைகளை செய்யாதிருப்பதும். பாவம் என்றால் அதுக்கு வரைவிலக்கணம் எப்படி என்றால், அல்லாஹ் ஆகுமாக அல்லாஹ் எங்களுக்கு செய்ய சொன்னவைகளை செய்யாதிருப்பதும், அல்லாஹ் எதை வேண்டாம் என்று எதிரத்திலே நெருங்க வேண்டாம் என்று எங்களுக்கு கட்டளை போட்டிருக்கிறானோ அதை செய்வதும் தான் பாவம் என்று உலமாக்கள் வரைவிலக்கணம் சொல்கின்றார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நபியார்களே, பாவங்களிலே மிகப்பெரிய பாவம் அல்லாஹ்வுக்கு செய்கின்ற அநியாயம். அல்லாஹ்வுக்கு செய்கின்ற அநியாயம் என்ன? அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்கங்களை அல்லாஹ்வுக்கு செய்யாமல் வேறு ஒருவருக்காக வேண்டி செய்வது, நேர்த்தி வைப்பதாக இருக்கலாம், அல்லது வேறு வேறு தேவைகளை நிறைவேற்றுவதாக இருக்கலாம். அல்லாஹ்விடத்தில் இல்லாமல் அதை வேறு யாரிடத்திலாவது சொல்லி அதை பெற்றுக்கொள்வது, கண்ணியமானவர்களே, இது அல்லாஹ்வுக்கு செய்கின்ற அநியாயம். அதுதான் மிகப்பெரிய அநியாயம். எனவே அல்லாஹ்வுடைய கடமைகளை நாம் எந்த குறையும் செய்துவிடக் கூடாது. பரவான தொழுகைகள், நோன்புகள், ஹஜ்ஜுடைய கடமைகள், எங்களுக்கு பணம் இருந்தால் ஹஜ்ஜுடைய கடமைகள், இவைகளை சரியான முறையில் செய்து கொள்ள வேண்டும். முதலாவது வகையான உரிமை. அடுத்த உரிமை ஹுகூக்குல் இபாத், அடியார்களுக்கு செய்யக்கூடிய கடமைகள் உரிமைகள். கண்ணியமானவர்களே, இது மிக முக்கியமான ஒரு அம்சம். நாளை மறுமை நாளில் அல்லாஹ் மூணு வகையான நீதிமன்றங்களை வைத்திருக்கிறார். முதலாவது நீதிமன்றம் குஃபுர் சிறுக்குடிய நீதிமன்றம். இங்க மன்னிப்பு என்ற வாயில் அல்லாஹ் மூடி இருப்பான். இங்க அநேகமானவர்கள் இஸ்லாத்தை ஏற்காதவர்கள், கலிமாவை சொல்லாதவர்கள், அல்லது அல்லாஹ்வை மறுத்தவர்கள், அல்லது இணைவிலக்கம் செய்தவர்கள், இவர்களை அல்லாஹ் நரகத்துக்கு அனுப்புவான். முதலாவது வகையான நீதிமன்றம். இரண்டாவது நீதிமன்றம் இருக்கும் ஹுகூக்குல்லாஹ், அல்லாஹ்வுடைய கடமைகள் சம்பந்தப்பட்ட நீதிமன்றம். அல்லாஹ் எதையெல்லாம் செய்யுமாறு சொல்லியிருக்கிறானோ அதை செய்யாமல் வருவது, அல்லாஹ் எதையெல்லாம் செய்ய வேண்டாம் என்று சொன்னானோ அவைகளை செய்து விட்டு வருவது. இது அல்லாஹ் நாடினால் அவர்களை மன்னித்து சுவர்க்கம் அனுப்புவார். இன்னும் ஒரு வகையான நீதிமன்றம் இருக்கிறது, அதுதான் அடியார்கள் சம்பந்தப்படுகின்ற நீதிமன்றம். இந்த நீதிமன்றம் மிகவும் முக்கியமான ஒரு நீதிமன்றம். கண்ணியமானவர்களே, இந்த நீதிமன்றத்திலே இருக்கின்றவர்கள் அடியார்களுக்கு, அல்லாஹ்வுடைய படைப்பினங்களுக்கு அவருடைய சொத்துக்களை தூரையாடியவர்கள், அல்லது அவருடைய மானங்களிலே விளையாடியவர்கள், இவர்கள் தான் மூணாவது வகையான நீதிமன்றத்தில் இருப்பார்கள். துரதிஷ்டவசமாக முதலாம் இரண்டாம் நீதிமன்றங்களிலிருந்து தாண்டி வந்தவர்கள் மூணாம் நீதிமன்றத்திலே மாட்டி அடியாருடைய உரிமைகளோடு சிக்கி நரகத்திலே வீட்டக்கூடிய சில நிலைமைகள் ஏற்படுவதுண்டு என்ற செய்தி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே தெளிவாக சொன்னார்கள், நாளைய மறுமையினாலே சில மனிதர்கள் வருவார்கள். அந்த மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அமல்களுக்கு எந்த குறையுமே இருக்காது. தொழுகையா? தொழுகையில எந்த குறையும் இருக்காது. ஜக்காத்தா? ஜக்காத்துல எந்த குறையும் இருக்காது. நோம்பா? நோம்புல எந்த குறையும் இருக்காது. பரதா? சுன்னத்தா? எல்லாம் சொல்லிருப்பார்கள். ஆனால் ஒரே பக்கம் அவருடைய நன்மைகள் வர, மறுபக்கம் அவனை பற்றிய முறைப்பாடுகள் வரும். ஒரு மனிதர் வந்து சொல்லுவார், கது சத்தமஹாதா, யா அல்லாஹ், இவர் என்னையே செய்தான். கண்ணியமானவர்களே, எப்படி நன்மையோடு வந்தான், அந்த நன்மைகள் எடுத்து அப்படியே அவனுக்கு கொடுக்கப்படும். அதற்கு பின்னால் இன்னும் ஒரு மறுவன் மனிதர் சொல்லுவார்கள், இப்படியே பல முறைப்பாடுகள் வந்து கொண்டே இருக்கும். இவன் என்னை அடித்தான், இந்த உலகத்திலே இவன் என்னை கேவலப்படுத்தினான் என்று பலரும் பல முறைப்பாடுகளை கொண்டு வருகின்ற போது அல்லாஹ் மீதமான ரப்பல்லவா, இவரை பற்றிய முறைப்பாடுகள் பாவங்களை விட நினைத்து விடும், அதற்கு பின்னால் இன்னும் இவருடைய முறைப்பாடுகள் வந்து கொண்டிருக்கும், கொண்டு வந்த நன்மையோ எல்லாம் முடிந்ததற்கு பின்னால் அல்லாஹ் நீதி செலுத்த வேண்டுமே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லவா, உலகத்தாருடைய ரப் அல்லவா, அந்த ரப்பு நீதி செலுத்த வேண்டும். என்ன செய்வான் தெரியுமா? அல்லாஹ் உன்னுடைய பாவங்களை தா என்று சொல்லி, அதாவது அநியாயம் இழைக்கப்பட்ட மனிதருடைய பாவங்களை எடுத்து அப்படியே யார் அநியாயம் செய்தாரோ, யார் நன்மையோடு வந்து அநியாயம் செய்து விட்டு வந்தாரோ, அந்த மனிதனுடைய நன்மையெல்லாம் கொடுத்ததுக்கு பின்னால் நன்மை முடிந்ததற்கு அப்பால் அவன் மற்றவருடைய பாவங்களை தலையிலே சுமந்து சும்ம துரிக பின்னார் பின்பு நரகிலே தூக்கி வீசப்படுவான். இவன் தான் மிகப்பெரிய நஷ்டவாளி, இவன் தான் நரகம் செல்லக்கூடிய கருத்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதை சொல்ல வருகின்றார் கண்ணியமானவர்களே, இந்த உலகத்திலே வாழுகின்ற போது அடியாருடைய உரிமைகளை நாங்கள் தலையிடக் கூடாது. அது மிக முக்கியமான ஒரு அம்சம். இந்த உலகத்திலே ஏராளமான அநியாயங்கள் நடப்பதை நாம் பார்க்கிறோம். பொருள் சார்ந்த அநியாயம், மானம் சார்ந்த அநியாயம் சமூகத்திலே நடப்பதை நாம் பார்க்கிறோம். பொருள் சார்ந்த அநியாயம் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுகளை ஏராளமாக வழங்கப்படுத்தினார்கள். யார் பூமியில இருந்து ஒரு சாண் அளவு அபகரித்து இருக்கிறார் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு சாண் தானே இந்த உலகத்துல நீ அபகரிக்க போனாய், இந்த மறுமையில ஏழு பூமியையும் அல்லாஹ் இவனுடைய கழுத்திலே மாலையாக தொங்க விட்டு வருவான். கண்ணியமானவர்களே, இன்னும் ஹதீஸுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், யார் பொய்ச்சத்தியம் செய்து மற்றவருடைய காணியை பிடிக்கிறாரோ, மற்றவருடைய பொருளை சமதாக்கிக் கொள்கிறாரோ, தமக்கு சொந்தமில்லாத பணத்தை சமதாக்கிக் கொள்கின்றாரோ, தமக்கு சொந்தமில்லாத ஒரு காணியை சமதாக்கிக் கொள்கின்றாரோ, தமக்கு சொந்தமில்லாத ஒரு கடையை தனதாக்கிக் கொள்கின்றாரோ, தமக்கு சொந்தமில்லாத இன்னொரு பொருளை தனதாக்கிக் கொள்கின்றாரோ, இந்த மனிதன் நாளைய மறுமை நாளிலே இந்த மனிதனுக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை ஹராமாக்கி நரகத்தை வாஜிபாக்கிடுவார். ஒரு மனிதர் உடனே அந்த சபையில் எழுதி கேட்டார், சின்ன பொருளாக இருந்தால் அந்த தண்டனை கிடைக்குமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்பமான ஒரு உதாரணத்தை சொன்னார்கள். அராக்கில் இருந்து ஒரு துண்டு எடுத்தாலும், அராக்கில் இருந்து அதாவது சின்ன ஒரு துண்டு நீங்க அபகரித்து எடுத்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு நரகத்தை வாஜிபாக்கிடுவான் என்ற கருத்தை சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அரா குச்சி உங்களுக்கு தெரியும், மிஸ்வாக் பண்ணக்கூடிய சின்ன ஒரு மிஸ்வாக் குச்சி, அதுல ஒரு சின்ன பகுதியை ஒரு மனிதன் அநியாயமாக இன்னொருத்தர் பெற்றுக்கொண்டாலும் நாளைய மறுமையில சுவர்க்கம் எங்களுக்கு தடை செய்யப்படும், நரகம் எங்களுக்கு வாஜிபாகிவிடும் என்ற செய்தியை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அன்பானவர்களே, அநியாயம் என்பது சாதாரணமான ஒரு பாவம் அல்ல. இந்த உலகத்திலே அநியாயம் எங்கெல்லாம் நடக்குமோ அந்த மனிதர்களை அல்லாஹ் பல பல அசாபுகளை கண்டு சோதிப்பான். அல்லாஹ் அந்த உலகத்திலே யாருக்கும் அசாபுல் அக்பரை கொடுத்தது கிடையாது, அசாபுல் அதுனாவை தான் அல்லாஹ் கொடுக்கிறான். சூரத்து சஜிதாவை அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கின்ற போது வலனுதீகன்னஹும் மினல் அசாபில் அதுனா தூனல் அசாபில் அக்பர் லஅல்லஹும் யர்ஜிஊன். உங்களுக்கு நாளைய மறுமையில அசாபுல் அக்பரை தருவதற்கு முன்னதாக இந்த உலகத்தில் அசாபுல் அதுனா சின்ன சின்ன சோதனைகளை உங்களுக்கு தருகிறோம். நீங்க பாவம் செய்யற போது, அநியாயம் செய்யற போது அல்லாஹ் உங்களுக்கு சின்ன சின்ன சோதனைகளை தருகிறான். அதுல மிக முக்கியமான ஒரு சோதனை தான், யாரெல்லாம் பாவம் செய்யறாங்களோ, யாரெல்லாம் அநியாயம் செய்யறாங்களோ, யாரெல்லாம் மற்றவர்களை குறி தோன்றாங்களோ, யாரெல்லாம் மற்றவர்கள் நல்லா வரக்கூடாது என்று உள்ளத்தால் பொறாமைப்படுகின்றார்களோ அல்லாஹ் இவர்களுக்கு இந்த உலகத்திலே ஒரு தண்டனையை காட்டி விடுவான். அந்த தண்டனையை பாவம் செய்யக்கூடிய பாவி விளங்க மாட்டார். அவரு டாக்டர் போய் சில நோய்களுக்குரிய நிவாரணத்தை சரினா டாக்டர் ரிப்போர்ட்ல சொல்லுவாரே, இவருக்கு எந்த நோயுமே இல்லை, ஏன் இவர் அநியாயத்தை செஞ்சு கொண்டிருப்பதால இவருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற நோய் இந்த உலகத்துல உள்ள மக்களால கண்டுபிடிக்க இல்லாத நோய். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அடியார்களால கைவிடப்பட்ட நோய்களுக்கு சிஃபாவை அல்லாஹ் சதக்காவுல வச்சிருக்கிறான். உங்களுக்கு இருக்கிற பணத்தை மற்றவங்களுக்கு கொடுத்து வாழ வைங்க,
அல்லாஹு சுபஹானஹு வதஆலா எங்களை பணக்காரனாக ஆக்கிட்டானா யாரும் நினைக்க கூடாது. நான் இந்த பணக்காரனாக இருக்கிறேன், நான் தான் பிரிவு நினைக்க கூடாது. ஏழைகளுடைய பணத்தையும் சேர்த்துத்தான் அல்லாஹ் எங்களுடைய கரங்களில் தந்திருக்கிறான். ஏழைகளையும் பார்ப்பது எங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா பரிசுத்த அல் குர்ஆனில் சொல்கிறான், உங்களில் சிலரை சிலரை விட நாங்கள் மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறோம். இந்த உலகத்திலே நாங்கள் பார்க்கிறோம், எல்லோரும் ஏழைகளாக இருந்துவிட்டால் இந்த உலகத்திலே அந்த எல்லாரும் ஏழைகளாக இருந்துவிட்டால் இந்த உலகத்திலே யார் அந்த ஏழைகளுக்கு உதவு, அதனால் அல்லாஹ் பணக்காரனை வைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் எல்லோரும் பணக்காராக இருந்துவிட்டால் அந்த பணக்காருடைய செல்வத்தை யாருக்கு கொடுப்பது, அதனால் அல்லாஹ் ஏழையை வைத்திருக்கிறான். இந்த உலகத்திலே எல்லோரும் ஆளுக்களாக எல்லோரும் படித்ததாக இருந்துவிட்டால் யாருக்கு படித்துக் கொடுப்பது, அல்லாஹ் பொதுமக்களை வைத்திருக்கிறான். அதே போன்ற உலகத்தில் எல்லோரும் ஆட்சியாளராக இருந்துவிட்டால் யாரை ஆட்சி செய்வது, அதனால் அல்லாஹ் மெய்ப்பாளர்களை கொடுத்திருக்கிறான், அதனால் அல்லாஹ் குடிமக்களை கொடுத்திருக்க. இப்படி கண்ணியமானவர்களே, அல்லாஹ் அந்த உலகத்தை ஒரு நிர்வாக கட்டமைப்போடு வைத்திருக்கிறான். என்னதான் நிர்வாகம் வந்தாலும் இந்த எல்லா நிர்வாகமும் அல்லாஹ் எஜமான், நாம் எல்லோரும் அவனுடைய அடிமை. இந்த ஆகப்பெரிய நிர்வாகத்துக்கு கீழாத்தான் எல்லாம் இருக்கிறது. அல்லாஹ் நாளைய மறுமையில சாதாரணமான அரசன் அல்ல. நபியே நாயகமே நீங்க சொல்லுங்க, அல்லாஹ் அரசன் மட்டுமல்ல, அரசர்களுக்கெல்லாம் அல்லாஹ்தான் அரசன். எந்தெந்த கண்ட்ரிய எந்தெந்த நாடை யார் யார் ஆட்சி பண்றாங்களோ நாளைய மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்னால எல்லாரும் கொண்டு வரப்படுவாங்க. அரசனுக்கு மட்டுமல்ல, அல்லாஹ் அல்லாஹ் இந்த உலகத்து அரசாண்ட எல்லா அரசர்களுக்கும் அல்லாஹ்தான் அரசன். கண்ணியமானவர்களே, இந்த உலகத்தில் உள்ள ஜனாதிபதியும் வெளிநாட்டுள்ள மன்னர்களும் சாதாரண அமைச்சர்களும் நிர்வாகிகளும் பொறுப்புதாரிகளும் தாய் தந்தையர்களும் ஒவ்வொரு சொசைட்டிகள் பைத்துல் மால் பைத்துல் ஜகாத் ஏனைய சொசைட்டிகள் ஸ்போர்ட் கிளப்புகள் அதே போன்ற வெல்ஃபேர் சொசைட்டிகள் ஜனாசா சொசைட்டிகள் எல்லா அமைப்புகளுடைய நிர்வாகிகளையும் அல்லாஹ் நாளை மறுமையில் அல்லாஹுக்கு முன்னால் அல்லாஹ் கொண்டு வந்து விசாரிப்பான். அல்லாஹ்வுடைய விசாரணை சாதாரண விசாரிக்காது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் விசாரிக்கின்ற போது அந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு தஆலா நல்லவர்களுக்கு மாத்திரம் சுவர்க்கத்தை கொடுப்பான். எனவே இந்த உலகத்திலே அல்லாஹ் ஒரு நிர்வாக கட்டமைப்பை வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு தஆலா இந்த உலகத்திலே எங்களுக்கு சில பொறுப்புகளை தந்திருப்பது, சில செல்வங்களை தந்திருப்பது பிறருக்கு அநியாயம் செய்வதற்கல்ல, பிறருக்கு சேவை செய்வதற்கு. இன்றைக்கு சில மக்களை நாங்கள் பார்க்கிறோம், சாதாரணமான ஒரு ஏழையா இருந்தாரு, பணக்காரனாகிட்டா அவர் செய்து சலாத்த காணலாது. சாதாரண ஒருவராக இருந்தார், நிர்வாகத்துக்கு சில சில பொறுப்புகளுக்கு வந்ததுக்கு பின்னால ஆரம்பத்துல சலா சொல்லி பேசினவர், ஆரம்பத்துல எங்களை பார்த்து புன்முறுவை போட்டு சிரிச்சவர், நிர்வாகம் பொறுப்புகளுக்கு வந்ததுக்கு பின்னால் அவரை முகத்துல சிரிப்பு காணலாது. அல்லது பெரிய பட்ட படிப்புகளை படித்து ஒரு பட்டதாரியாக ஒரு வைத்தியராக அல்லது ஒரு லோயராக அல்லது உயர்ந்த தரத்துக்கு வந்ததுக்கு பின்னால அவர் பேசுவது கிடையாது. எந்த அளவுக்குண்டா வீட்டில் உள்ள பெற்றோர்கள் இவங்க என்னுடைய பெற்றோர் இதுதான் என்னுடைய கிராமம் என்று சொல்வதற்கு கூட சில பட்டதாரிகள் வெட்கப்படுவதை பார்க்குவோம். கண்ணியமானவர்களே, இப்படி யாரும் நடந்துவிடக் கூடாது. இப்படி நாம் நடக்க முற்படுவோம் என்றால் நாளைய மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்னால் நாங்கள் கைசேதப்படுவோம். எனவே இந்த உலகத்துல அநியாயம் அநியாயம் அல்லது மானம் சார்ந்த அநியாயமாக இருக்கலாம். இந்த அநியாயம் செய்கின்ற போதும் நிச்சயமாக அநியாயம் செய்கின்ற அந்த பாவி அநியாயத்தை மறந்தாலும் அந்த அநியாயம் பாவியை மறக்காது. எதை சொல்ல வருகிறேன், அநியாயம் செய்தவன் அநியாயத்தை மறந்தாலும், அநியாயம் செய்தவன் மற்றவனுடைய காணியை அபகரித்ததை மறந்தாலும், அநியாயம் செய்தவன் மற்றவருடைய பணத்தை எடுத்ததை மறந்தாலும், அநியாயம் செய்தவன் மற்றவருடைய மானத்திலே விளையாடியதை மறந்தாலும், விளையாடி அந்த மானத்திலே விளையாடிய பாவம் மற்றவனுடைய சொத்தை அபகரித்த அந்த பாவம் அவரை மறக்காது. அவரை பிடித்துக் கொள்ளும், சில வேலை அவருடைய பரம்பரையை பிடித்துக் கொள்ளும், சில வேலை அவருடைய குடும்பத்தை பிடித்துக் கொள்ளும், சில வேலை அவருடைய குழந்தைகளை பிடித்துக் கொள்ளும். கண்ணியமானவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பிலே நம்பூது மன்னன் போடுகின்ற போது இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களும் ஒரு தப்பீர்ல வருகிறது, எல்லா உயிரினங்களும் நீரை போட்டு அந்த நெருப்பை அணைப்பதற்காக முயன்றது. பள்ளியை தவிர, பள்ளி மட்டும் அதனுடைய வாயால் ஊறி அந்த நெருப்பை பூட்டிவிட முனைந்தது. புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அன்று அந்த பள்ளி செய்த அநியாயத்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று சொன்னார்கள், 1400 வருடங்களுக்கு முன்னதாக ஒரு பள்ளி அடித்த அவங்களுக்கு இவ்வளவு நன்மை என்று சொன்னார்கள். இன்றும் அந்த பள்ளி செய்த தவறால் இன்று உள்ள பள்ளிகளும் ஆரம்பத்திலே உள்ள மூதாதையர்கள், ஆரம்பத்திலே உள்ள அந்த ஆரம்ப உயிரினத்தால் இன்றும் அந்த பள்ளிகளுக்கு தண்டனை வழங்கப்படுகிறது என்றால் கண்ணியமானவர்களே, எனவே நாம் செய்யக்கூடிய தப்பு தவறு எங்கள் குடும்பம் எங்களுடைய பிள்ளைகள் எல்லோரையும் அது சாதிக்கும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இன்னைக்கு சில மனிதர்கள் சமூகத்தில் பார்க்கிறோம், செல்வம் கிடைத்து விட்டா அவங்க என்ன பேசுறது என்பதை அவங்களுக்கு விளங்குறாங்க. அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அந்த உலகத்தில் சிலரை பணக்காரா, சிலரை ஏழையா, இன்னும் சிலரை பட்டதாரிகளா, இன்னும் சில சாதாரண பொதுமக்களா, அல்லாஹ் அந்த உலகத்தில் ஒரு நிர்வாக கட்டமைப்போட வைத்திருக்கிறான். சில மனிதருக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருக்கிறான், அல்லாஹ் செல்வத்தை கொண்டு அவனை கண்ணியப்படுத்துகிறான் என்பதல்ல அர்த்தம். செல்வத்தை கொண்டு அல்லாஹ் சோதிக்கிறான், சிலருக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்து சோதிக்கிறான், அந்த பணத்தை என்னடா செய்யறது, செலவழித்தால் ஒரு பயம், நான் செலவழிக்கிற செலவழிப்பு அல்லாஹ் கபூல் செய்வானோ என்று சொல்லி ஒரு பயம். சில மனிதர்கள் செல்வம் இல்லாத ஏழ்மையால சோதிக்கப்படுகிறார்கள். சிலருக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருக்கிறான், சிலர்கள் பணத்தை அதிகமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள், ஆனால் அந்த பணத்தை பார்த்ததுக்கு பின்னால் அல்லாஹ்வை மறந்து விடுகிறான். அந்த மனிதன் உள்ளத்திலே ஆழமாக ஒரு விடயத்தை பதிய வேண்டும், பணம் இருக்குது இன்று எங்கள்கிட்ட இருந்தா நாங்க பணக்காரன், பணம் எங்கள்கிட்ட இல்லையா நாங்க ஏழை, பணத்தை நாங்க இன்னொருத்த வாங்கிறோமா நாங்க கடனாளி, பணத்தை நாங்க இன்னத்துல கொடுக்கிறோமா நாங்க கொடையாளி, பணம் எங்கள்கிட்ட இருக்குதா கண்ணியமான நாங்க செலவழிக்க இல்லையா நாங்க கஞ்சன், பணம் எங்கள்கிட்ட இல்ல பணத்து மீது அதிகமாக நாங்க ஆசைப்படுகிறோமா நாங்க பேராசை பிடித்தவர்கள், பணம் இருக்குதே ஒரு மனிதனை பல கோணத்துல மாற்றும், ஆனா பணத்தை கண்டு நாங்க மாறிவிடக் கூடாது, பணத்தை கண்டு நாங்க எங்களை மாற்றுவோமாக இருந்தால் நிச்சயமாக நாளைய மறுமையிலே அல்லாஹுக்கு முன்னால் நாங்கள் கை சேதவான்களாக மாறிவிடுவோம் என்பதிலே எந்த சந்தேகம் இல்லை. எனவே கண்ணியமானவர்களே, அநியாயம் என்ற பாவம் இருக்குதே ஒரு சாதாரணமான பாவம் அல்ல, இந்த அநியாயம் என்ற பாவம் வருவதற்கு உள்ளத்திலே இருந்து வரக்கூடிய பொறாமை இருக்குது, அதுதான் மிகப்பெரிய ஒரு பாவமாக இருக்கு. சில மனிதர் சமூகத்துக்கு அநியாயம் செய்றாங்க, சில மனிதர்களுடைய குறைகளை பேசுறாங்க, சில மனிதருடைய பொருட்களை திருடுறாங்க, சிலவங்களுக்கு அநியாயம் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்கன்றா அதுக்கு பிரதான காரணம் அவர் உள்ளத்தில் இருக்கக்கூடிய பொறாமை. பொறாமை இருக்குது ஒரு சாதாரணமான ஒரு பாவம் அல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்திலே எங்களை படைக்கின்ற போதும், எங்களை படைக்கின்ற போதும் மலக்குமார்கள் சொன்னார்கள், உங்களை சுஜூத் செய்யறது உன்னை வணங்குறது நாங்க போலாதா, இன்னும் ஒரு படைப்பு தேவையா என்று ஒரு வகையான ஒரு கவலை அவர்களுக்கு ஏற்பட்டுச்சு. அல்லாஹ் பரிசுத்து அல்குர்ஆன்ல சொல்றான், இன்னி அஅலம் மா லா தஅலமூன், எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாது, வாயை மூடிக்கொண்டிருங்க, இந்த விஷயத்தை நீங்க தலையிடவானாம் என்று சொன்ன கண்ணியமானவர்களை மலக்குமார் சொன்னாங்க, பசாது பண்ணக்கூடிய இந்த பூமியில குழப்பம் பண்ணக்கூடிய இவங்களையா நீங்க படைக்க போறீங்க, கண்ணியமானவர்கள் எல்லாம் எங்களை படைச்சாங்க. எனவே பொறாமை என்பது இருக்குதே அது எல்லாருக்கும் வரக்கூடியது, அது இனம் பார்க்காது, அது ஊர் பார்க்காது, மொழி பார்க்காது, குடும்பம் பார்க்காது, சொந்த சகோதரன் என்று சொந்த சகோதர உறவை பார்க்காது, ஒரே குடும்பத்துக்குள்ள வாழக்கூடிய நானா தம்பி கடையில பொறாமை வரும், ஒரே ஊர்ல வாழக்கூடிய மத்தியில பொறாம வரும், ஒரே பாசை பேசக்கூடிய மக்களுக்கு மத்தியில பொறாம வரும், ஒரே மார்க்கத்துக்குள் இருக்கக்கூடிய மக்களுக்கு பொறாம வரும். இந்த குர்ஆன்ல நிறைய குர்ஆனுடைய வசனங்களை பார்க்கலாம். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை கொண்டு கிணத்துல போட்டது யாரு, இஸ்லாத்தின் எதிரிகளா, இல்ல உடம்பிறந்த சகோதரர் எல்லாரும் சேர்ந்து அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு கிணத்துல போட்டாங்க, அவங்களை கிணத்துல போட்டு விட்டு சொன்னாங்க, கண்ணீர் வடிச்சாங்க, போய் கழுதாங்க. பல வகையான அழுகை இருக்குது, ஒன்று புரல் அழுகிறாங்க அதற்காக அழுகிறது, இன்னும் சிலர் அழுகிறது நடிப்புக்காக, இன்னும் சிலர் அழுகிறது எதுக்காக, கூலிக்காக, யாராவது இறந்து போனா கூலிக்காக வந்து அழுவாங்க, இன்னும் சிலர் அழக்கூடிய அழுக புக்காவுக்கும் நன்றிக்காக வந்து அழுவாங்க, இது ஒரு வகையான அழுக. இன்னும் ஒரு வகையான அழுக இருக்குது அல்லாஹ்வுடைய ஞாபகத்தால வரக்கூடிய அழுக, இன்னும் ஒரு அழுக இருக்குது அன்புக்குரிய ஞாபகம் வந்தா வரக்கூடிய அழுக, இப்படி பல வகையான அழுக இருக்குது. எனவே நடிப்புக்கான ஒரு அழுகையை யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர்கள் அழுதார்கள், அழுது விட்டு சொன்னார்கள். அதாவது சகோதரனை ஓனாய் பிடித்து விட்டது ஒரு பொய்யை சொன்னார்கள் கண்ணியமானவர்களே, அது பொறாமையால் வந்த விளைவு. எனவே பொறாமை இருக்கிறதே உள்ளத்திலே, யாருடைய உள்ளத்திலே பொறாமை இருக்குமோ அந்த மனிதர் செய்யக்கூடிய அமல் அவருடைய மீதானுக்கு வராது. எவ்வளவுதான் அமல் செய்யலாம், நாங்க சிரமம் எடுத்து எழுத மட்டும் அமல் செய்யலாம், ஆனா அந்த அமல் எங்களை மீதான காணும் இல்லாது, நாளைய வறுமை இல்லாது, இன்னொருத்தர மீதானுக்கு போயிடும். நாம் எல்லாம் அமல் செய்வதில் ஆசை ஆர்வமா இருக்கிறோம், ஆனா அந்த அமலை பாதுகாப்பதுல எந்த அக்கறையும் இல்லாம இருக்கிறோம். அமல் செய்வது புத்திசாலித்தனம், ஆனா அதை விட மிகப்பெரிய புத்திசாலித்தனம் செய்த அமலை பாதுகாத்து அப்படியே எங்கட மீதானு கொண்டுவார் கண்ணியமானவர்களே. எனவே செய்கிற அமல்களை பொறாமையை கொண்டு வீணாக்கிடாதீங்க. யாருடைய உள்ளத்துல பொறாமை இருக்குதோ அந்த பொறாமை செஞ்ச அமல்கள் அப்படியே அழிச்சிடும். நாங்க ஒரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான உதாரணத்தை சொன்னார்கள், எப்படி அதாவது விறகு, நெருப்பு எப்படி விறகை சாப்பிடுவதோ அதை போல அவங்களோட நன்மையெல்லாம் இந்த பொறாமை திண்டுடும் சொன்னாங்க. கண்ணியமானவர்களே, நாங்க இங்க பாக்குறோம் நிறைய விறகு போனது, என்ன செய்யறோம், எங்கட கொல்லி அடுப்புல போடுறோம், போடுறதுக்கு பின்னால பார்த்தா நாங்க போட்டது கொல்லியா அல்லது அந்த விறகா நாங்க போட்டது பலகையா அல்லது மரமா, ஒன்றுமே தேடிக்கொள்ளல, அது சாம்பல் ஆகி போயிடும். அதை போல பல வருடங்கள் செஞ்ச அமல்கள், ஜகாத்துடைய அமல்கள், சதகாவுடைய அமல்கள், தொழுகையுடைய அமல்கள், நோம்புடைய அமல்கள், குர்ஆன் திலாவத்துகள், ஜிக்ர்கள் எல்லாம் வீணாகி போயிடும் கண்ணியமானவர்களே. எனவே செய்த அமல்களை இந்த நாவால பாதுகாக்க வேண்டும். மற்றவங்களுடைய உள்ளம் உடைகின்ற வகையில யாரும் நடந்து கொள்ளக்கூடாது. அடுத்த விஷயம் கண்ணியமானவர்களே, பாவம் செய்கின்றவர்கள், அநியாயம் செய்கின்றவர்கள் அல்லாஹ் கொடுக்கின்ற அடுத்த முக்கியமான தண்டனை என்னென்றா, ஒரு மனிதன் அநியாயம் செய்கின்ற போது முதலாவது அநியாயம் செய்வதுதான் அவருக்கு பாவம் மாறி விளங்கும். இரண்டாவது அநியாயத்தை செய்வது அவருக்கு பாவமாக விளங்காது. புத்தகத்தில் எழுதுகிறார்கள் அழகான ஒரு உதாரணம், அல் மாசியத்து வகதல் மாசியா எஹாதுல் மாசியா, ஒரு மனிதன் பாவம் செய்யறான், அந்த பாவத்துக்கு பின்னால இன்னும் ஒரு பாவம் செய்யறானே, அந்த பாவம் எது தெரியுமா, அவன் பாவம் செய்வதற்குரிய தண்டனை என்பதால் விழுந்தான். எனவே ஒரு மனிதன் தப்பு தவறு செய்யறானா உடனே மீண்டு கொள்ள வேண்டும். அதே போன்று புகார்கள் இன்னும் எழுதுகிறார்கள், அல் ஹசனத்து பஅதல் ஹசனா ஸவாபுல் ஹசனா, ஒரு நன்மைக்கு பின்னால இன்னொரு நன்மையை நாங்கள் எழுதுறோமோ, நன்மைக்கு கிடைக்கிற நன்மைக்கு பின்னால் இன்னொரு நன்மை செய்வோமே, அது நன்மைக்கு கிடைக்கிற ஸவாபு கூலி என்பதாக புகார் எழுதுகிறார்கள். இப்போ அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றார்கள், நன்மைக்கும் தீமைக்கும் சில அடையாளங்களை சொல்கிறார். முதலாவது நன்மைக்குரிய அடையாளத்தை அவர் சொல்கின்ற போது, அதாவது நன்மைக்கு முதலாவது அடையாளம் முகத்துல சிரிப்பு செஞ்சலிப்பிருக்கும். நன்மை செய்யக்கூடியவங்களை பார்த்தா அவங்க கருப்பா இருந்தாலும் முகத்துல ஒரு செஞ்சலிப்பு இருக்கும். இரண்டாவது வனூரன் பில் கல்பு, அவருடைய கல்வில பிரகாசம் இருக்கும். அவர் தேடக்கூடிய செல்வம் கொஞ்சமாக இருந்தாங்கள வரக்கத்து இருக்கும். உடம்புல தைரியம் சக்தி இருக்கும். எங்கட பார்வையில பலவீனமா இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பார்வையில் அவர் கூவத்துள்ளவர். அடுத்ததாக அடியானதற்கு இடையில் அவரை பத்தி ஒரு அன்பொண்டு இருக்கும். பள்ளிக்கு வந்து போங்க, நல்ல வேலைகளை செய்யுங்க, மற்றவங்களை வாழ வைங்க, அடியாளர்களுக்கு மத்தியில் எங்களை பத்தி விசேஷமான ஒரு அன்பு அல்லாஹ் போட்டிருப்பான். அதனால பாக்குறோம், சொந்த பிள்ளை கண்ணீர் வடிக்க மாட்டார் ஒருத்தர் மௌத்தாகிற போது, அந்த வாப்பா மௌத்தாகிற போது ஊர் மக்கள் எல்லாம் கண்ணீர் வடிக்கக்கூடிய சிறிய ஜனாதாக்களை நாங்க பாக்குறோம் கண்ணியமானவர்களே. அது மாத்திரமல்ல, அவங்கள பத்தி லேச பேசினாலும் அவங்க கண்ணீர் வடிக்கக்கூடிய நிலைமையை பாக்குறோம். அதே போன்று அப்பாஸ் ரலி அல்லாஹு தஆலா தொடர்ந்து சொல்கிறார்கள், நன்மைக்குரிய அடையாளம் எப்படியோ தீமைக்குரிய அடையாளம் பேச கொண்டார்கள். சவாதன் பில் வஜி, முதலாவது அடையாளம் முதலாவது முகம் கருத்து போகும், முகத்துல வெளிச்சம் இருக்காது. அவர்கள் செய்தவைகள் அவருடைய உள்ளங்கள்ல கரல் குடிச்சு, நன்மை செய்ய இல்லை, தீமை செஞ்சத்தால அவங்க உள்ளத்துல நல்லது ஒண்ணுமே இல்லை. மூணாவது எவ்வளவுதான் தேடினாலும் ரிசுக்குல பறக்கத்துள்ளே கிடையாது, லட்சக்கணக்கில் தேடுறாரு, ஆனா வருட முடிய கணக்கை பார்த்தா அவர் நொட்டு தான் கடல்ல தான் போகுது. அதே போல வனப்பன் பதன், உடம்புல ஒரு தைரியம் கிடையாது, கூவத்து கிடையாது. அதே போலோபில் அடியாளர்களுக்கு இடையில் அவரை பத்தி ஒரு கோபம் விரோதம் தான் இருக்கும். அடியார்கள் யாரும் அவர்களை பற்றி நல்லெண்ணம் நினைக்க மாட்டாங்க. எனவே கண்ணியமானவர்களே, நன்மைக்குரிய அடையாளங்கள் உள்ளவர்களாக நாங்கள் மாற வேண்டும். அதுல மிக முக்கியமான விஷயம், மற்றவங்களுக்கு எங்களை நாவால எந்த அநியாயம் செய்யக்கூடாது. கண்ணியமானவர்களே, இந்த நாவால பேசக்கூடிய வார்த்தைகளை அளந்து பேச வேண்டும். ஒரு வார்த்தையை நாம சொல்லிட்டோமா, சாதாரணமானதல்ல, அந்த வார்த்தையை ரிட்டர்ன் பெறுறது ரொம்ப கஷ்டம். சொல்லவாஹோ அழகி வசல வசனாக, யார் இந்த நாவையும் மர்மஸ்தானத்தை பாதுகாக்கிறாங்களோ அவங்களுக்கு துவக்கத்தை பெற்றுக் கொடுக்க நான் தயார் என்று சொல்லவாஹோ அழகி பொறுப்பெடுத்தார்கள். இன்றைக்கு நாம பார்க்கிறோம் சமூகத்துல குழப்பமா, காரணம் இந்த நாவுதான். சந்தோஷமாக இருந்த இரண்டு பேர் பிரியறாங்களா, காரணம் இந்த நாவுதான். சந்தோஷமா இருந்த கணவன் மனைவி பிரியறாங்களா, தலாத்துல போய் முடியுதா, காரணம் நாவுதான். அழகான முறையில நிர்வாகத்தை செய்யறதா, காரணம் நாவுதான். நல்ல பார்ட்னரா பிசினஸ் பண்ணி கொண்டு இரண்டு பேர் செய்யறாங்களா, காரணம் நாவுதான். கண்ணியமானவர்களே, எங்கட அமல நாளைய மறுமையில் எங்கட மீசான பாக்கலாதா, காரணம் நாவுதான். அதனால இந்த நாவை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நாவு இருக்குதே, அது கிட்டத்தட்ட 50 கிராம், ஆனா 50-60 கிலோ கிராம் இந்த முழு உடம்பை நரகில தள்ளக்கூடிய 50 கிராம் தான், ஆனா 50-60 கிலோகிராம் இடைவெளி அந்த உடம்பை நரகில தள்ளக்கூடிய ஆற்றலுடையது. எனவே இந்த நாவை பாதுகாத்தா எங்க அமல பாதுகாக்கலாம், இந்த நாவை பாதுகாத்தா செஞ்ச அமல்களை எப்படி பாதுகாக்கலாமோ அதே போல எங்க ஊர்ல உள்ள ஒற்றுமையும் பாதுகாக்கலாம். கண்ணியமானவர்களே, எனவே நாவால பொய் பேசக்கூடாது, இந்த நாவால புறம் பேசக்கூடாது, இந்த நாவால கோல் பேசக்கூடாது, இந்த நாவால அவதூறு பேசக்கூடாது, இந்த நாவால கோல்களை மூட்டி விடக்கூடாது. இந்த நாவை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள நேர்மையை பேச வேண்டும், உண்மையை பேச வேண்டும். ஏனென்னா அன்றைக்கு சமூகத்துல சில மனிதர்களை பார்க்கிறோம், தங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டா அவங்க ஒரு நீதவானா மாறி, தங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டா அவள் தான் தூது சட்டம் பேசி அவர் ஒரு நீதவான மாறுற, பிறருக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டா இடையில புகுந்து அவர் ஒரு சட்டத்தரணியா மாறி அவர் தான் தீர்ப்பு சொல்ற. கண்ணியமானவர்களே, எனவே எந்த விவகாரங்களும் தெரியாமல் பிறருடைய பிரச்சனைகளை நாங்கள் தலையிட்டால் நிச்சயமாக எங்களுடைய நன்மைகள் எல்லாம் நாளை மறுமையிலே இன்னத்தர மீதால் இருக்கும். எனவே எங்களை அமல்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, எங்களுடைய அல்லாஹ் தந்திருக்கிற செல்வம் இருக்குதே, இந்த செல்வத்தை செல்வமாக கருத வேண்டும். இந்த நாவால வாயால வரக்கூடிய எல்லா விஷயத்தையும் பேசக்கூடாது. நாவுல வரக்கூடிய எல்லாவுடைய உள்ளத்துல வரக்கூடிய எல்லா விஷயத்தையும் நாவால பேசுவோம் என்றா சிலர் புரிவார்கள், சிலர் புரிவார்கள். ஒரு கூட்டம் புரியும், இன்னொரு கூட்டம் பிரியும். அதனால உள்ளத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை அளந்து நல்லதை சமூகத்துக்கு பேச வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்த அல்குர்ஆனிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டுக் கொடுக்கிறான், வ குல் லி இபாதி யகூலு லதீ ஹிய அஹ்சன். நபியே நாயகமே, என்னுடைய அடியார்களுக்கு சொல்லி கொடுங்க, பேசுகின்ற போது மிகவும் அழகான வார்த்தையை கொண்டு பேச சொல்லுங்க. அழகான வார்த்தை அல்ல, மிகவும் அழகான வார்த்தை. கணவன் மனைவி பேசிக் கொண்டிருக்கிறீங்களா, மிகவும் அழகான வார்த்தையை கொண்டு பேசுங்க. நண்பர் நண்பர் பேசிக் கொண்டிருக்கீங்களா, மிகவும் அழகான வார்த்தையை கொண்டு பேசுங்க. முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவர் கதைத்துக் கொண்டிருக்கிறீங்களா, மிகவும் அழகான வார்த்தையை கொண்டு கதையுங்க. நிர்வாகம் ஜமாத்தார் பேசிக் கொண்டிருக்கிறீங்களா, மிகவும் அழகான வார்த்தையை கொண்டு கதையுங்க. குர்ஆன் சொல்லிக்கிறார் புத்திமதி. இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார், فَقُلْ لَهُمْ قَوْلًا مَّيْسُورًا. நபியே நாயகமே, மக்களோட கதைக்குங்க, ஒரு சொத்தா கதையுங்க, மிருதுவா கதையுங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறார். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பிரவுனிடத்துல இரண்டு நபிமார்களை அனுப்பினான். அந்த இரண்டு நபிமார்களுக்கும் அல்லாஹ் பெரிய விஷயங்களை சொல்லி கொடுக்கையில இந்த நாவை பாதுகாக்கணும் என்பதை சொல்லிக் கொடுக்கிறான். இந்த உலகத்துல பிரவுன விட கொடியவன் யாரும் இருக்க முடியாது. நான் தான் மிகப்பெரிய ரப்புன்னு சொன்னான். நாங்கெல்லாம் சுஜூதுல சொல்லுவோம், சுப்ஹான ரப்பி அல்லாஹ், அல்லாஹ் தான் உயர்வானவர். எனவே சுப்ஹான ரப்பி அல்லாஹ், அல்லாஹ் என்ற சிபத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் மாத்திரம்தான். எனவே அந்த சிபத் எனக்கு இருக்கிறது என்பதாக பிரஆவுன் சொன்னான். எனவே பிரஆவுன் மிகவும் இந்த உலகத்திலே உள்ள கேவலமானவனா ஆயினான். ஆனால் அந்த பிரஆவுனோடு பேசக்கூடிய முறையில் இரண்டு நபிமார்களுக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான், இதுஹதா இலா பிரஆவுன், நீங்க ரெண்டு பேரும் பிரஆவுன்ட்ட போங்க, அவன் ஹக்கு பாத்தில் தெரியாம வாழ்றான், நல்லது கெட்டது தெரியாம வாழ்றான், களிமாட பொறுமதி தெரியாம வாழ்றான். எனவே ரெண்டு நபிமார்கள் நீங்க போறீங்க, ரெண்டு பேரும் போய் நீங்க ரெண்டு பேரும் போய் சொட்டா பேசுங்க, மிருதுவா பேசுங்க. இஸ்லாத்துக்கு எதிரானவன் தானே, நான் தான் ரப்புன்னு சொல்றான், இவனோட எப்படி பேசலாம், இவனுக்கு எப்படி கமெண்ட் பண்ணலாம், இவனுக்கு எப்படி திருப்தி தீர்க்கலாம் என்று சொல்லி ஒரு முஸ்லீம் வாழ முடியாது. எனவே நீங்க சொட்டா பேசினா என்ன தெரியுமா நடக்கும், படிப்பினை பெறுவான். முஸ்லீம் நாவால நல்லதுதான் வரும் என்ற ஒரு படிப்பினை பெற அவனுக்கு இருக்கும். அல்லது அவன் அல்லாவை பயப்படுகின்ற இஸ்லாம் மார்க்கத்தில் இணையக்கூடும் என்பதை அல்லாஹ் சொல்லி பார்த்துகிறான். எனவே கண்ணியமானவர்களே, இந்த நாவால வரக்கூடிய வார்த்தைகளை யாராக இருந்தாலும் நல்ல வார்த்தைகளை பேச பழகிக் கொள்ள வேண்டும். இந்த நாவை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஏழைக்கு முன்னால் எங்களுடைய செல்வத்தை பற்றி பேசக்கூடாது, நோயாளிக்கு முன்னால் எங்களுடைய ஆரோக்கியத்தை பற்றி பேசக்கூடாது, நிம்மதி இழந்தவர்களுக்கு முன்னால் எங்களுடைய நிம்மதியை பற்றி பேசக்கூடாது, சிறை கைதிக்கு முன்னால் எங்களுடைய சுதந்திரத்தை பற்றி பேசக்கூடாது, அநாதைகளுக்கு முன்னால் பெற்றோருடைய பெருமதியை பற்றி பேசக்கூடாது, சக்தி இல்லாதவர்களுக்கு முன்னால் எங்களுடைய சக்தியை பேசக்கூடாது, அதே போன்று பிள்ளை பாக்கிய மற்றவர்களுக்கு முன்னால் எங்களுடைய குழந்தைகளுடைய பெருமதி, அநாதைகளுக்கு முன்னால் எங்களுடைய பெற்றோருடைய பெருமதிகளை பேசுகின்ற போது ஏதோ ஒரு வகையில் அவருடைய உள்ளம் உழை. ஒரு செல்வந்தருக்கு, ஒரு செல்வந்தர் ஏழைக்கு முன்னால் அவருடைய செல்வத்தை பற்றி பேசுகிறார் என்றால் ஏழை நினைப்பார், என்னிடத்தில் ஒன்றுமே இல்லையே, அதனால் இவர் என்னை போட்டு தாக்குறார் என்று அவருடைய உள்ளம் உடைந்து போகும். அதனால் யாருடைய உள்ளங்களும் உடையாத வகையில் இந்த உலகத்தில் நடந்து கொள்ள வேண்டும். அப்படித்தான் சொல்லல்லாஹோ அலைஹிவஸல்லம் நடந்தார்கள். கண்ணியமானவர்களே, சொல்லல்லாஹோ அலைஹிவஸல்லம் அவர்கள் எப்படி பண்பாடு உள்ளவர்கள். அபு உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு கபர் ஒட்டக்கூடிய சஹாபி. இன்றைக்கு நாங்க எங்கட பள்ளியில முஹாஜின் வேலை செஞ்சிட்டா எங்கட கபர் வெட்டக்கூடிய மக்கள் இவங்களை நான் ஒதுக்கி பார்க்கிறேன், செகண்டா பார்க்கிறேன். கண்ணியமானவர்களே, சொல்லலாம் அலைவசல அவங்க அபு உபைதா இப்னு ஜர்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சுவர்க்கத்துல இருப்பதாக சொல்லலாம் சொன்னாங்க. அது மாத்திரமல்ல, இன்னும் சொல்லலாம் அலைவசல அவர் சொன்னார்கள், அமீனு ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்துடைய நம்பிக்கையாளர். கணக்கு வழக்கெல்லாம் அவற்றமா இருக்கு. கண்ணியமானவர்களே, எவ்வளவு பெரிய சிறப்பு. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு மஜ்மாவில் உட்கார்ந்தா எந்த அளவுண்டா, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் மிகப்பெரிய செல்வந்தர், எந்த அளவு செல்வந்தா, ஒவ்வொரு நாளும் அவருடைய வீட்டுல சாம்பலை பார்க்கலாம் என்பதாக புகஹாக்கள் உபசரிங்கள் எழுதுறாங்க. ஏண்டா ஒவ்வொரு நாளும் அவங்க வீட்டுல விருந்து சமைத்து சாம்பல் இருக்கும் என்பதாக புகஹாக்கள் எழுதுறாங்க. அது மாத்திரமல்ல, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு மிகப்பெரிய பணக்காரன், அவரும் இருப்பார். அதே போன்று அது உரையா இல்லாவிட்டாலும் பசியால் பாதையிலே விழுந்து கிடக்கின்ற சஹாபி, அவரும் இருப்பார். பாப்பதற்கு அசிங்கமான தோற்றம், ஆனா முகத்துல சஞ்சரிப்பு இருக்கும், கல்வில பிரகாசம் இருக்கும், அப்படிப்பட்ட விழாவில் எல்லாம் உட்கார்ந்து மூணு பேரையும் ஒரே இடத்துல உட்கார்ந்து சொல்லலாம் அலைவசல அவங்க சில மசூராக்களை செஞ்சு கொண்டிருப்பாங்க. இதுதான் அன்பு சொல்றது. சொல்லலாம் அலைவசல அவங்க மக்களோடு ஒன்றரை கலந்திருப்பார்கள். கஷ்டமான விஷயம் ஒன்று வருகிறா, அதை தனக்கெடுத்து கொட்டு எது லேசோ லேச மற்றவங்களுக்கு கொடுப்பான், சிரமத்தை தான் சுமந்து இழவை மற்றவங்களுக்கு கொடுப்பான். இதுதான் சொல்லலாம் அவசன பண்பாடு. எனவே கண்ணியமானவர்களே, அந்த பரம்பரையிலே வந்தவர்கள் நானும் நீங்களும். எனவே நாம் அந்த உலகத்திலே அநியாயம் செய்யாது, மற்றவருடைய மனதை வெல்லக்கூடிய வகையிலே வாழ வேண்டும். அநியாயம் செய்து வாழ்வோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் அந்த உலகத்திலே எங்களுக்கு சோதனைகளை தருவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா பரிசுத்த அல் குர்ஆன் சொல்கிறான், இறைக்கின்ற தண்ணீரை அல்லாஹ் மதுரமான தண்ணீராக அறை கொடுக்கிறான். வாரத்தில் இறக்கின்ற தண்ணீர் அல்லாஹ் மதுரமான சுத்தமான தண்ணீராக அறக்கிக் கொண்டிருக்கிறான். இன்னும் அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆன் சொல்கின்றான், வாங்கல்னா மினஸ் ஸமாஇ மாஅன் பிகதர், இறக்கின்ற தண்ணீர் அல்லாஹ் அளவாசம் இறக்கி கொடுத்திருக்கான். அளவு கலந்த தண்ணீர் இறங்கினா எங்கட பில்டிங் தாங்காது, எங்கட குளம் தாங்காது, எங்கட ஊர் தாங்காது. அதனால் அல்லாஹ் இறக்கிற தண்ணீரை அளவாசம் இறக்கிறான். இன்னும் அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆன் சொல்கிறான், இறக்கின்ற தண்ணீரை உப்பு நீர் ஆக்கிட்டா உங்களால என்ன செய்யணும். அல்லாஹ் இறக்கிற தண்ணீரை மதுரமான தண்ணீர் அறக்கிறார். அது கடல்ல விழுந்தா உப்பு நீரா போகுது, காலில் விழுந்தா ஊத்தநீரா போகுது, நல்ல கிணற்று விழுந்தா நல்ல தண்ணீரா போகுது. அதை நாம பாவிக்கிறோம். கண்ணியமானவர்களே, இன்னும் அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆன் சொல்கிறான், இறக்கிற தண்ணீர் பூமியில ஆக ஆழத்துக்கு போயிட்டான். இறக்கிற தண்ணீர் அல்லாஹ் ஒரு அளவுல அமைச்சிருக்கிறார், கட்பாறைகளை வைத்து தண்ணீர் அல்லாஹ் கீழே பாதுகாக்கிறான். அதனால இறக்கிற தண்ணீர் ஆக கீழே போயிட்டா எப்படி அந்த தண்ணீரை ஊற்றெடுப்பு செய்யலாம் என்பது அல்லாஹ் கேள்வியாக கேட்கிறான். எனவே கண்ணியமானவர்களே, எங்களோட பாவங்களை கூடினால் அல்லாஹ் இந்த அருள்களை தன்னடையாக தந்து விடுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொன்னார்கள், லௌலல் பஹாயிம் லம் யுன்ஸிரு, மிருகங்கள் இல்லை என்றால் இடையிடையே பெய்யக்கூடிய சின்ன சின்ன மலை இருக்குது, அந்த மலையும் உங்களுக்கு அல்லாஹ் தரமாட்டாங்கிறதாக அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே கண்ணியமானவர்கள், இந்த உலகத்தில் யாருக்கும் அநியாயம் செய்யாமல் மற்றவருடைய உள்ளங்கள் வெல்லக்கூடிய வகையிலே வாழ்வோம். அப்படி வாழ்ந்து விட்டு மௌத்தானால் நிச்சயமாக எங்களுடைய வாழ்வு நிச்சயமாக சரித்திரமாக இருக்கும், எங்களுடைய மரணம் ஒரு வரலாறாக இருக்கும். மக்கள் எல்லாரும் பேசுவார்கள், கண்ணியமான அல்லாஹுவை நல்லடியார்கள், எனவே இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது அநியாயத்தின் விளைவுகளை விளங்கிக் கொள்வோம். அநியாயம் இருக்கிறது, இந்த உலகத்திலே என்னுடைய குடும்பங்களையும் பரம்பரைகளையும் பிள்ளைகளையும் விட்டு வைக்காது. நாளைய மறுமையிலே சுவர்க்கம் நுழைவதற்கு அநியாயம் தடையாக இருக்கும். அது மாத்திரமல்ல, நாளைய மறுமையிலே எங்களுக்கு இருளாக அந்த அநியாயம் இருக்கும். எனவே பிறருக்கு அநியாயம் செய்யாதல், மற்றவர் நல்லா இருப்பதை பார்த்து அவர்களுக்கு துவா செய்வோம். இப்படி வாழக்கூடிய மக்களாக நாம் இருந்துவிட்டால் நிச்சயமாக அல்லாஹ் எங்களை கபூல் செய்து கொள்வான். எனவே முதலாவது வகை எங்களுடைய நாவினூடாக, அதே போன்று மற்றவருடைய மானத்திலே தலையிடக்கூடாது. முதலாவது வகை அநியாயம், இரண்டாவது பொருள் சார்ந்த அநியாயம் என்பது சாதாரணமான அவசியம் அல்ல. கண்ணியமானவர்களே, இன்றைக்கு நிறைய சமூகத்தில் நாங்கள் பார்க்கிறோம், அதிலும் என்ன நடக்குது என்றால் சில மக்கள் பள்ளியுடைய காணிகளை கூட தங்களுடைய காணியாக எடுத்துக் கொடுத்திருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். 2000க்கு மேற்பட்ட பள்ளி வாயில்கள் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, இன்றைக்கு சில பள்ளி வாயில் காணிகளுக்கு கூட சில சகோதரிகள் சண்டை பிடித்து கொண்டு கோர்ட் போற செய்திகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமான அல்லாஹுவை நல்லடியார்களே, எனவே இந்த பொருளாதாரம் இருக்குதே, நிச்சயமாக நாங்கள் ஒரு நாள் இந்த பொருளாதாரம் எங்களை விட்டு போகாட்டியும் ஒரு நாள் அல்லாஹ் இதை விட்டு எங்களை கலட்டுவான். நாங்கள் தேடி போட்ட பணம், நாங்கள் கட்டி போட்ட மதரசா, நாங்கள் கட்டி போட்ட எவ்வளவோ விடயங்கள், கண்ணியமானவர்களே, அவைகளை எதெல்லாம் சதக்கா ஜாரியாவா இருக்குதோ அது நிச்சயமாக கபருக்கு வந்து சேரும். அப்படி இல்லாம எங்கட பொருட்களை யாரோ அனுபவிச்சுட்டு போவாங்க. இந்த உலகத்துல வாழ்ற போது மற்றவங்களை வாழ வச்சுட்டு போவோம். இமாமுனா ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர் விஷயத்தை சொன்னார்கள், அதை சொல்லிவிட்டு ஹுதுபாவை நிறைவு கொள்கிறேன். இமாமுனா ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர் சொன்னார்கள், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் சொன்னார், சில மனிதர்கள் மௌத்து, ஆனா அவங்க செஞ்ச சேவைகள் மௌத்தாக இல்லை. இந்த பள்ளிக்கு அஸ்திவாரம் போட்டு எத்தனையோ மக்கள் கபூர்ல இருக்கிறாங்க, ஆனா அவங்க செஞ்ச நல்ல காரியம் மௌத்தாக இல்லை. இந்த பள்ளியில தொழுகிறோம், நன்மை போய் கொண்டிருக்குது. இங்க உள்ள பாடசாலைகளுக்கு ஆரம்பத்தில் அஸ்திவாரம் போட்டாங்க, இந்த கபூர்ல இருக்கிறாங்க, அவங்கதான் மௌத்து, அவங்க செஞ்ச நல்ல சேவைகள் மௌத்தாக இல்லை. அதே போல் இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், சில மனிதர்கள் வாழ்கின்றார்கள் ஹயாத்தோடே மௌத்து. நிறைய பணக்கார பார்க்கிறோம், நிறைய செல்வந்தர்களை பார்க்கிறோம், வாழ்றாங்க வாழ்க்கையிலே அவங்களால யாருக்குமே பிரயோஜனம் இல்லை, அடுத்த வீட்டில் கூட பிரயோஜனம் இல்லை. சாப்பிடுகின்ற கையால காகம் கூட விரட்ட மாட்டாங்க, காகத்து கூட என்னுடைய உணவு என்ற பகுதி போயிருமேன்னு சொல்லி அந்தளவும் பஞ்சப்படக்கூடிய எத்தனையோ செல்வந்தர்கள் சமூகத்தில் இருக்கத்தான் செய்யறாங்க. கண்ணியமானவர்களே, எனவே நாங்கள் மௌத்தானாலும் எங்களுடைய அமல்களை இந்த உலகத்திலே விட்டு விட்டு செல்வோம். ஒரு ஊரிலே ஒரு அமலை ஹயாத்தாக்கி விட்டு போவோம், எங்களுடைய தாய் தந்தையுடைய பேர்ல ஒரு அமலை ஹயாத்தாக்கி விட்டு போவோம். அப்படி இல்லையா, எங்களால அமல்களை ஹயாத்தாக்க முடியாதா? இருக்கின்றவைகளையாவது பாதுகாப்போம். முன்னோர்கள் எவ்வளவு விடயங்களை பாதுகாத்து தந்தார்கள். இந்த நாட்டில் யூனானி மருத்துவத்தை அறிமுகப்படுத்தியவர்கள் முஸ்லீம்கள், இந்த நாட்டு ஆபத்துல மன்னர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தவர்கள் முஸ்லீம்கள், ஆரம்பத்தில் முஸ்லீம்கள் எவ்வளவு பெரிய செல்வாக்குள்ளவர் நம் நாட்டிலே வாழ்ந்தார்கள். பணங்களை பாதுகாக்க வேங்கை நாடுவதை விடவும் வேங்கை விட முஸ்லீம்களை ஆரம்ப காலத்திலே நாடினார்கள். இந்த நாட்டிலே நம்பிக்கை நாணயம் என்பதை சான்றிதழாக உள்ளத்திலே சுமந்து இந்த நாட்டிலே வியாபாரம் செய்தவர்கள் முஸ்லீம்கள். கண்ணியமானவர்களே, இன்று இந்த முஸ்லீம்கள் மீது அபாண்டம் சுமத்தப்படுகிறது என்றால் ஒரு சிலர்கள் செய்யக்கூடிய தவறுகளால். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே பல அபூசாலிம்களை உருவாக்கினார்கள். இன்று நானும் நீங்களும் எங்களுடைய செயல்களால் பல அபூஜர்கள் உருவாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே வாழ்ந்தவர்கள் எல்லாம் குறைவாக பயான் கட்டு அதிகமாக அமல் செய்தார்கள், குறைவாக பயான் கட்டு அதிகமாக பேணலோடு வாழ்ந்தார்கள். இன்று நானும் நீங்களும் அதிகமாக பயான் கேட்கிறோம், காலையிலிருந்து மாலை வரைக்கும் பயான் கேட்கிறோம், ஆனால் மாற்றம் இல்லை, பாவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்ததாக காணவில்லை. எனவே கண்ணியமானவர்களே, நாங்கள் குறைவாக அமல் செய்தாலும் அந்த அமலை இஹ்லாஸாக செய்வோம், குறைவாக அமல் செய்தாலும் மற்றவருடைய உள்ளத்தை வாழ வைத்தவர்களாக வாழ்வோம். நிச்சயமாக அந்த உலகத்தில் ஏதாவது செய்துவிட்டு மொத்தானால் கபருக்கு அது நிச்சயமாக வந்து சேரும். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய மௌத்தை வரலாறாக எங்களுடைய மௌத்தை எல்லோருக்கும் ஒரு முன்னுதாரணம் உள்ள மௌத்தாக அல்லாஹ் ஆக்குவாராக. யா அல்லாஹ், அந்த உலகத்திலே மற்றவருடைய சொத்து செல்வம் மீது ஆசைப்படாமல் அஸ்திரித்தனமாக இந்த உலகத்தின் மீது பட்டவர்களாக நாளை மறுநிலை சுவர்க்கத்தை இலட்சியமாக கொண்டு வாழக்கூடிய நல்லடியாளர்களாக அனைவரையும் கபூஷணி கொள்வாயாக. யா அல்லாஹ், இந்த உருக்கம் தியாகம் செய்த முன்னோர்களை கபூஷணி கொள்வாயாக. யா அல்லாஹ், அவர்கள் எங்களை விட்டு பிரிந்து மண்ணோடு மண்ணாய் கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ், எனவே அவருடைய கபருக்கு நன்மையை கொடுத்துருவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் கேட்கக்கூடிய துஆக்கள், நாங்கள் ஓதக்கூடிய குர்ஆன் திலாவத்துக்கள், செய்யக்கூடிய நிக்கிற எல்லாவற்றிலும் நன்மைகளை ஒரு பகுதி அவர்களை கொடுத்துருவாயாக. யா அல்லாஹ், அந்த உலகத்தில் எங்களுடைய வாழ்க்கையை ஒரு சாதனை ஆக்கிடுவாயாக. நாங்களும் மௌத்துக்கு முன்னால் ஏதாவது ஒரு சமூகத்துக்கு செய்துவிட்டு மௌத்தாக்கூடிய நல்லடியாக வருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய துஆக்களை உங்களுடைய தரிப்பின் கிருபையை கொண்டு ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன், ஆமீன். வா ஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.